அதிகாரம் 13. மிகப்பெரிய தலைகீழ் மாற்றம். இயேசுவின் பிறப்பு, மரணம் மற்றும் மலை பிரசங்கம் என சுவிசேஷ நூல்களில் காணப்படும் சம்பவங்களைப் போன்று மிகவும் பிரபலமான புதிய ஏற்பாட்டு வேத பகுதி அப்போஸ்தலர் 2 அதிகாரம். அதில் பெந்தேகோஸ்தே நாளன்று பரிசுத்த ஆவியானவர் சடுதியாக இயேசுவை பின்பற்றியவர்கள் மீது இறங்கினார். அது புதிதாக சிறகு முளைத்த திருச்சபையின் தொடக்கமும் மற்றும் இயேசுவின் நாமத்தில் உலகம் முழுவதும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதின் தொடக்கமும் ஆயிற்று. பிரபலமான இவ்வேத பகுதியில் நாம் நினைப்பதை காட்டிலும் அதிகமான சில ஆவிக்குரிய நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. பழைய ஏற்பாட்டில் பாபேலுக்கு பின் தேவர்களின் ஆளுகையின் கீழ் அருளப்பட்ட ராஜ்யங்களின் அதிகாரத்தை தலைகீழாக மாற்றப்போகும் நிகழ்வுகளின் தொடக்கம் அப்போஸ்தலர் 2 அதிகாரம். பெந்தேகோஸ்தே நாளில் நடைபெற்ற சம்பவம் பாபேலின் நாட்களில் தேவனால் பிற தேவர்களுக்கு அருளப்பட்ட தேசங்களை மீண்டும் மீட்பதற்கான ஒரு ஆவிக்குரிய யுத்த தந்திரம். பெந்தேகோஸ்தே அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் சித்தரிக்கப்பட்ட சம்பவங்கள் சாதாரண சம்பவங்கள் அல்ல. அப்போஸ்தலர் 2:1-8 வசனங்கள். பெந்தேகோஸ்தே எனும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினி மயமான நாவுகள் போல் பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழிருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தெய்வ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதே அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். எல்லோரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ நாம் பேசுகிற பாஷையை பேசுகிற இவர்கள் எல்லோரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? அப்போஸ்தலர் 2:1-8 வசனங்கள். பழைய ஏற்பாட்டின் தெய்வீக உலக பார்வையை தெளிவுபடுத்த கூடிய சில வார்த்தைகள் இப்பகுதியில் நம் மொழியில் தெளிவாக மொழிபெயர்க்கப்படவில்லை. பலத்த காற்று என்று ஆவியானவரின் வருகையை குறிக்கும் சொல் பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய சமூகத்தை குறிப்பதாகும். 2 Kings 2:1-11, 1 Kings 38:1-40 மற்றும் 6 வசனம். அக்னியும் தேவனது பிரசன்னத்தை குறிக்கும் சொல் எசேக்கியல் 1:4, எசையா 6:4, தானியல் 7:9, யாத்ராகமம் 3:2, 19:18, 20:18. இதிலிருந்து அங்கு நடைபெற்ற சம்பவத்தில் தேவன் பிரசன்னமாகினார் என்பது தெளிவாகின்றது. தன் எதிரிகளாக மாறிய தேவர்களிடமிருந்து தேவன் அவர்களுக்கு பங்காக கொடுத்த தேசங்களை மீட்பதற்காக இறங்கி வருவதனே இச்சம்பவம் குறிக்கின்றது. நாவுகள் அடையாளமாக இறங்கி வந்து தேவன் சீஷர்களின் வார்த்தையை கொண்டு தன் திட்டத்தை நிறைவேற்றுவார் என்பதனை காண்பிக்கின்றது. எதிரிகளான தேவர்களின் ராஜ்யங்களில் வாழ்ந்த யூதர்களிடம் பேசுவதற்காக தேவன் இயேசுவை பின்பற்றியவர்களை பலப்படுத்தினார். அவர்கள் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்த பின்னர் தங்கள் தேசங்களுக்கு சென்று இயேசுவை குறித்து அறிவிப்பார்கள். பெந்தேகோஸ்தே மற்றும் பாபேல். பாபேலின் நாட்களில் நடைபெற்ற சம்பவமே தேவன் தேசங்களை சிதறடித்து அந்நிய தேவர்களின் ஆளுகைக்கு அவர்களை ஒப்பு கொடுத்ததற்கு காரணம். முதல் பார்வையில் அதற்கும் அப்போஸ்தலர் 2 சம்பந்தம் உள்ளதாக உணர முடியாது. ஆனால் வேதம் எழுதப்பட்ட மூல பாஷையிலே இத்தொடர்பு தெளிவாக காணப்படுகின்றது. அப்போஸ்தலர் 2 காணப்படும் 2 குறிப்பிடத்தக்க காரியங்கள் அதனை பாபேலுடன் இணைக்கின்றன. முதலாவது அக்கினிமயமான நாவுகள், அவை பிரிந்திருந்த என்று வர்ணிக்கப்பட்டுள்ளது. மற்றும் 2வது உலகம் முழுவதிலுமிருந்து அங்கே கூடி வந்திருந்த யூதர்கள் கலக்கமடைந்தார்கள், குழப்பம் அடைந்தார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. தமிழில் அதனை படிக்கும்போது அது சிறப்பாக தோன்றாது. ஆனால் லூகா அதனை கிரேக்க மொழியில் எழுதும்போது பிரிந்திருந்த மற்றும் குழப்பம் அடைந்தார்கள் என்ற வார்த்தைகள் ஆதியாகமம் 11:7 மற்றும் உபாகமம் 32:8 பயன்படுத்தப்பட்டுள்ள வார்த்தைகளை குறிக்கும் விதத்தில் எழுதியுள்ளார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை எழுதிய லூகா ஒரு புறஜாதியான். அவரால் கிரேக்க மொழியில் மட்டுமே படிக்க முடியும். அதனால் கிரேக்க மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட பழைய ஏற்பாட்டினை அவர் பயன்படுத்தியிருப்பார். செப்டுவாஜன்ட் என்ற அம்மொழிபெயர்ப்பு இந்நாள் வரை மிகவும் பிரபலமானது. சிலர் மட்டுமே எபிரேய மொழியை அறிந்திருந்ததினால் ஆதி திருச்சபையில் அது அதிகமாக பயன்படுத்தப்பட்டது. அப்போஸ்தலர் 2 எழுதும் போது லூகா பாபேலை மனதில் கொண்டு எழுதினார். ஆனால் இவ்விரண்டுக்கும் இடையே என்ன தொடர்பு? பெந்தேகோஸ்தே நாளில் நடந்ததை சிந்திக்கவும். பழைய ஏற்பாட்டில் சடுதியான காற்று மற்றும் அக்கினியில் தேவன் வருவது போல் ஆவியானவர் வந்தார். பல பாஷைகளில் பேசுவதால் ஏற்படக்கூடிய குழப்பம் சீஷர்கள் மீது இறங்கிய அக்னிமயமான நாவுகள் மூலம் அவர்கள் உலகம் முழுவதிலும் இருந்து வந்த யூதர்களின் பாஷைகளிலே பேசியதால் நீக்கப்பட்டது. 3000 நபர்கள் இயேசுவின் செய்தியை விசுவாசித்தார்கள். அப்போஸ்தலர் 2:41. பாபிலினால் சிதறடிக்கப்பட்ட தேசங்கள் அனைத்திற்கும் இப்புதிய விசுவாசிகள் இயேசுவே மேசியா என்ற செய்தியை எடுத்து செல்வர். ஆதியாகமம் 11 தேவன் மனிதர்களின் தேசங்களை கைவிட்டார். ஆனால் அது நடந்தவுடன் ஆதியாகமம் 12 ஆபிரகாமை அழைத்து ஒரு புதிய மக்களை மற்றும் தேசத்தை நிறுவினார். அவர்கள் கைவிட்ட அனைத்து தேசங்களின் மக்களிலிருந்து நபர்களை மீட்டு தன்னை விசுவாசிக்கும் ஆபிரகாமின் குடும்பத்தினருடன் இணைக்கப் போகின்றனர். தனது ராஜ்யத்தை தன் எதிரிகளான தேவர்களின் எல்லைகளுக்கும் எடுத்து செல்லப் போகின்றார். அப்போஸ்தலர் 2 காணப்படும் தேசங்களின் அட்டைவனை அதனை தெளிவுபடுத்தும் கருவி. அதனை ஒரு உலக வரைபடத்தில் குறித்து பார்த்தால் யூதர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு போகப்பட்ட கிழக்கத்திய நாடுகள் முதல் அந்நாளில் அறியப்பட்ட வடக்கு தேசங்கள் வரை அது உள்ளடக்கும். ஆதியாகமம் 10 தேவர்கள் கையில் ஒப்படைக்கப்பட்ட தேசங்கள் அனைத்தும் அதில் அடங்கும். நம் போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. அப்போஸ்தல நடவடிக்கைகளின் பெரும் பகுதி பவுலின் சுவிசேஷ பிரயாணங்களை உள்ளடக்கியது. பவுல் புறஜாதிகளின் அப்போஸ்தலன். இஸ்ரவேலுக்கு அப்பாற்பட்டிருந்த தேசங்களில் திருச்சபைகளை நாட்டும்படி தேவன் அவரை சிறப்பாக தெரிந்து கொண்டார். பவுலின் பிரயாணங்கள் மற்றும் ரோமாபுரியின் சிறையிருப்பு போன்ற அவரது வாழ்வின் சூழல்கள் அவரை உலகின் மேற்கு பகுதியை நோக்கி நகர செய்தது. புதிய ஏற்பாட்டு நிருபங்களில் பவுல் தனது ஊழியம் மற்றும் சுவிசேஷ பணி ஆவிக்குரிய சக்திகளால் எதிர்க்கப்படுவதாக எழுதியுள்ளார். தீய சக்திகளை குறிக்க அவர் பயன்படுத்தும் வார்த்தைகள் அவர் பழைய ஏற்பாட்டு பூகோளத்தை அறிந்திருந்தார் என விளக்குகின்றது. காணப்படாத இருளின் அதிகாரங்கள் என்ற பதம் பல முறை அவரால் பயன்படுத்தப்பட்டுள்ளதை நீங்கள் கவனித்ததுண்டா? துரைத்தனங்கள் வல்லமைகள் எபேசியர் 1:20-21 வசனங்கள், 6:12 கொலோசியர் 2:15 அதிகாரங்கள் எபேசியர் 1:20-21 கொலோசியர் 2:15 1 Corinthians 2:6 கர்த்தத்துவங்கள் எபேசியர் 1:20-21 3:10 வஸ்துக்கள் கொலோசியர் 1:16 தேவர்கள் எபேசியர் 1:20-21 1 Corinthians 8:5 சிங்காசனங்கள் கொலோசியர் 1:16 இவ்வார்த்தைகள் அனைத்தும் பூகோளத்தை ஆளும் சக்திகளை குறிப்பவை. இப்பதங்கள் புதிய ஏற்பாட்டிலும் மற்றும் கிரேக்க எழுத்துக்களிலும் மனித அரசாங்க அதிகாரிகளை குறிக்க பயன்படுத்தப்பட்டுள்ளன. பவுல் ஒரு பகுதியை ஆளும் அதிகாரத்தை குறிக்கும் சொற்களை உபயோகப்படுத்தியுள்ளார். அது பழைய ஏற்பாடு மனித உலகின் அதிகார உறவுகளை எவ்வாறு பார்க்கிறது என்பதின் அடிப்படையில் அமைந்துள்ளது. தேவனால் தள்ளப்பட்ட தேசங்களை தன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கும் சக்திகள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக செயலாற்றுவதை விளக்குகின்றது. நான் ஸ்பானியாவிற்கு போகின்றேன். பவுல் ரோமாபுரிக்கு பயணிப்பதுடன் அப்போஸ்தல நடவடிக்கைகள் நிறைவு பெறுகின்றது. சிறை காவலில் வைக்கப்பட்ட பவுல் 2 காரணங்களுக்காக ரோமாபுரிக்கு சென்றார். ராயனிடம் முறையிட மற்றும் சுவிசேஷத்தை அறிவிக்க. எதிரிகளான தேவர்கள் கையில் இருக்கும் தேசங்களை மீட்க அவர் தான் அறிந்திருந்த உலகின் எல்லை மட்டும் போக வேண்டுமென உணர்ந்தார். பழைய ஏற்பாட்டில் அது தர்ஷிஸ் என்று அழைக்கப்பட்டது. பவுலின் நாட்களில் அதனை ஸ்பானியா என்று அழைத்தனர். தனது ஊழியத்தை நிறைவேற்ற பவுல் ஸ்பானியா வரை செல்ல வேண்டும். இயேசுவுக்காக தேசங்களை மீட்க தன் நாட்களில் உலகத்தின் முடிவு பரியந்தம் என்ற எண்ணப்பட்ட மேற்கு எல்லையான ஸ்பானியாவிற்கு அவர் செல்ல விரும்பியது ரோமருக்கு அவர் எழுதிய நிருபத்தில் தெளிவாக கூறப்படுகிறது. நான் ஸ்பானியா தேசத்திற்கு பிரயாணம் பண்ணுகையில் உங்களிடத்தில் வந்து உங்களை கண்டு கொள்ளவும் உங்களிடத்தில் சற்று திருப்தி அடைந்த பின்பு இந்த காரியத்தை நான் நிறைவேற்றி இந்த பலனை அவர்கள் கையில் பத்திரமாய் ஒப்புவித்த பின்பு உங்கள் ஊர் வழியாய் ஸ்பானியாவுக்கு போவேன். ரோமர் 15:24-28 வசனங்கள். தன் வாழ்நாளிலே தேவ ராஜ்யங்களை மீட்கும் பணியை தொடங்கினார் பவுல் என அறிந்து அதனால் உற்சாகமாக முன் சென்றார். அவர் புறஜாதியருடைய ரட்சிப்பு நிறைவேறும் போது பின்னர் இஸ்ரவேல் அனைத்தும் மீட்கப்படும் என்று விசுவாசித்தார். பெந்தேகோசே நாளில் தொடங்கியதை தான் முடித்து வைக்க வேண்டுமென நினைத்தார். இதன் முக்கியத்துவம் என்ன? தனது வாழ்வை குறித்த ஒரு தெய்வீக பார்வையுடன் பவுல் வாழ்ந்தார். அவர் தன்னை தேவனின் கருவியாக எண்ணினார். அவர் தேவனுடைய கருவியே. அவர் மட்டுமல்ல, பெந்தேகோஸ்தே நாளைக்கு பிறகு பெயர் அறியப்படாத புதிய விசுவாசிகள் பலரும் பிசாசின் கோட்டைகளை ஊடுருவும்படி அனுப்பப்பட்டவர்கள். நாமும் கூட. பவுலை போல் நாமும் தேவனுடைய கையில் கருவிகள் என்றால் அவரை போல் நம்மால் ஏன் பாதிப்புகளை உருவாக்கும் விளைவுகளை காண முடியவில்லை? அதற்கான ஒரு காரணம், அவர் தன் வாழ்வின் நோக்கத்தை அறிந்திருந்தார். அவர் இவ்வுலகை தன் ஆளுகையில் வைத்திருக்கும் சக்திகளின் வல்லமை உண்மை என்று அறிந்திருந்தார். இருப்பினும் தன்னை இயக்கும் வல்லமை அதனை காட்டிலும் மேலானது என்பதனையும் உணர்ந்திருந்தார். அதனை நீங்களும் விசுவாசிக்கிறீர்களா? வேதம் அவ்வல்லமை நமக்கு அருளப்பட்டுள்ளது என கூறுகின்றது. பவுல் தான் தேவனால் பலப்படுத்தப்பட்டவராகவே அறிந்திருந்தார். பவுலுக்கு உலகம் எவ்வளவு பெரியது என்று முழுமையாக தெரியாது. வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, சீனா, இந்தியா, நார்வே, ஆஸ்திரேலியா, ஐஸ்லாந்து மற்றும் பல இடங்கள் இருப்பதே தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் தேவனுக்கு தெரியும். பவுல் புரிந்து கொண்டதை காட்டிலும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டிய இடங்கள் அதிகம் என்று தேவன் அறிவார். பூமி முழுவதும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டுமென்றால் பவுளை போல் நோக்கமுடைய பலர் அவர் வழியில் ஊழிய பணியில் ஈடுபட வேண்டும் என்பது தேவனுக்கு தெரியும். நாம் சுவிசேஷத்தை தீவிரமாக எடுத்து செல்லும் பணியை செய்யாவிடில் பூமியில் நாம் படைக்கப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றுவதில்லை. தேவன் எப்பொழுதும் என் தேவைகளை மட்டும் சந்திக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நாம் வாழ்ந்தால் நாம் பாபேலின் மக்களை போன்றவர்கள், இயேசுவை அல்லது அவரது 12 சீஷர்கள் மற்றும் பவுளை போன்றவர்கள் அல்ல. பூமியின் ராஜ்யங்கள் மீது பிசாசின் வல்லமை உண்மை என்று மற்றொரு உண்மையை இப்பகுதி உணர்த்துகிறது. இருளின் ராஜ்யத்தின் எல்லைகள் அல்லது பகுதிகள் குறித்து முழுமையான விளக்கம் நமக்கு கொடுக்கப்படவில்லை. ஆனால் காணப்படாத சக்திகள் பூமியை தன் கோட்டையாக கருதுகின்றன. இச்சக்திகள் தேவனுடைய ராஜ்யத்தை எதிர்க்கின்றன மற்றும் மனிதர்கள் தேவனுடைய திட்டத்தின்படி அவரது நற்செய்தியை அறிவிக்கும் திட்டத்தில் இணைக்கப்படுவதே அவைகள் விரும்புவதில்லை. நமது அறிவின்படியையும் அனுபவத்தின்படியையும் நிரூபிக்க முடியாவிட்டாலும் இத்தகைய சக்திகளை நம் பலத்தால் மேற்கொள்ள முடியாது என்பதனை நாம் அறிய வேண்டும். நமது ஊழியத்தில் நமக்கு ஒத்தாசையாக தேவன் தனது ஆவியையும் மற்றும் நாம் காணக்கூடாத பல நபர்களையும் நமக்கு உதவியாக அருளியுள்ளார். 1 கொரிந்தியர் 3:16, 6:19, எபிரேயர் 1:13, 1 யோவான் 4:4. நமக்கு முன்னிருக்கும் கேள்வி இதுவே: நாம் பவுளை போல் தினமும் ஒரு தெய்வீக உலக பார்வையுடன் மற்றும் அதனால் உருவாகும் அசாதாரணமான தாக்கங்களை உணர்ந்தவர்களாக செயல்பட்டால் எப்படி இருக்கும்? ஒவ்வொரு நாளும் நமது சகோதர சகோதரிகளை இருளிலிருந்து மீட்க செயல்பட வேண்டிய தேவனுடைய பிள்ளைகள் நாம் என்ற அறிவோடு செயல்பட்டால் எப்படி இருக்கும்? நாம் அறிந்திருந்தாலும் அறியாவிட்டாலும் நாம் காணக்கூடாத சக்திகள் நம் தீர்மானங்கள், செயல்கள், வார்த்தைகள் மனிதர்களை நன்மைக்கு அல்லது தீமைக்கு நேராக நடத்த பயன்படுத்தப்படுகின்றன என்பதை அறிந்தால் எப்படி இருக்கும்? நாம் யார் என்று நாம் உணர்ந்திருந்தால் நம் வேலை, நமது வருமானம், நமது திறன்கள், ஏன் நம் பிரச்சனைகளும் கூட ஒரு பொருட்டாக நமக்கு தெரியாது. நாம் நம் கண்களால் காணக்கூடாத மற்றும் காணக்கூடிய இரு உலகங்களுடன் இணைக்கப்பட்டுள்ளோம். ஆதி சபையின் விசுவாசிகள் தங்களை இவ்வாறாகவே கண்டனர். தங்களை சுற்றி உள்ள உலகம் முழுவதும் இருளுக்கு அடிமைகளாக இருப்பதாக விசுவாசித்தனர். அதனை நாம் அடுத்த அதிகாரத்தில் படிக்கலாம். தங்களுக்கு எதிராக அந்தகார உலகமும் அதன் சக்திகளும் செயல்பட்ட போதும் தேவனுடைய மற்றும் அவரை சார்ந்த காணக்கூடாத நபர்களின் ஒத்தாசையுடன் கிறிஸ்தவத்தை உலகமயமாக்கினர். தாங்கள் இழக்கக்கூடாத ஒரு ஆவிக்குரிய போராட்டத்தின் நிஜத்தை அவர்கள் விசுவாசித்தனர். அவர்கள் அப்போராட்டத்தை இழக்கவில்லை என்பதற்கு நாமே சாட்சிகள்.